मार्गावर्तितपादुका पशुपतेः अंगस्य कूर्च्छायते गण्डूषाम्बुनिषेचनं पुररिपोः दिव्याभिषेकायते किञ्चिद्भक्षितमांसशेषकबलं नव्योपहारायते भक्तिः किन्न करोति अहो वनचरः भक्तावतंसायते. இந்த ஸ்லோகம் சிவாந்தலஹரியில் 63வது ஸ்லோகம். கண்ணப்பருடைய கதையை சொல்கிறார். பக்தி கின்ன கரோதி, பக்தி இதைத்தான் செய்யாது. ஒரு வனச்சரகா, ஒரு வேடன் பக்தாவதம் சாயதே, எல்லா பக்தர்களுக்கும் மிகச்சிறந்தவனாக பக்தசிரேஷ்டனாக ஆயிட்டானே அப்படின்னு சொல்கிறார். பக்தினா என்னன்னு சொல்லி கொடுத்தார். அந்த பக்தியை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி இனத்துக்கு பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னா, அப்படி உத்தம பக்தி வந்துட்டுன்னா பகவான் நம்முடைய குறைகளெல்லாம் நிறையாக்கி நம்மளை ஏற்றுக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவும், போன ஸ்லோகத்தில் சுவாமியுடைய கதைகளை பேசுவதால் பக்தி வளரும் சொன்னார். இங்கே ஒரு சிவபக்தனுடைய உத்தம பக்தனுடைய கதையை சொல்கிறார். இதை பேசுகிறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி பக்தி நமக்கும் வராதா அப்படின்னு எத்தனையோ மகான்கள் வேண்டிக்கிறார். மாணிக்க வாச்சகர், கண்ணப்பனொப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வாவென்றவான் குருணை சுண்ணப்பொன்னித்தார்க்கே சென்றூதாய் கோத்தூம்பி அப்படின்னு பாடுறார். கண்ணப்பனை போல ஒரு அன்பு என்கிட்ட இல்லைன்னு அவர் தெரிஞ்சின்றது கூட, என் அப்பன் என்னுடைய தந்தையான சிவபெருமான் என்னொப்பில், எதுக்கும் ஒப்பு சொல்ல முடியாது, கண்ணப்பனோட இல்லை, சாதாரண பக்தர்களோடு கூட என்னை ஒப்பிட முடியாது. அப்பேற்பட்ட என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து நான் எப்படி நடத்துக்கணும்னு சொல்லி கொடுத்து, வா என்ற வான் கருணை, தில்லைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரே, அந்த கருணையை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு வியக்கிறார். அதே மாதிரி பட்டினத்தடிகளும் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கண்ணப்பனுடைய பக்தியை எல்லாரும் வேண்டா. கண்ணப்பர் கதையை சொல்லுவோம், எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம், குழந்தைகள்லேருந்து நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் அவ்வளவு அற்புதமான ஒரு சிவனடியாருடைய சரித்திரம். திண்ணன்னு ஒரு காலத்தி காட்டில் ஒரு வேடவன், அவன் மிருகங்கள் அடித்து சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் அப்படி இருக்கான். அந்த ஊர் வேடுவ ராஜாவோட பிள்ளாவன் இளவரசன் ஒரு நாளைக்கு அந்த மலை மேலே ஏறி காலத்தி மலையில் ஏறினோடனே அங்கே குடுமி தேவர் அப்படின்னு அந்த சிவபெருமானை பார்த்தோன்னே அவனுக்கு பூர்வ புண்ணியத்தினால அவர்கிட்ட பக்தி வந்துடுத்து. அவனுடைய நண்பர்களால் நீங்களாம் போங்கோ, நான் இவரோட தான் இருப்பேன், இவரை பார்த்துக்கணும் ராப்பகலா எனக்கு அப்படின்னு சொல்லி அவரோடே இருக்கான். சாயங்காலம் ஆனோடனே போய் ஒரு பன்றியை வேட்டையாடி அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அதை சுட பண்ணி அதில் தேனை ஊற்றி கடித்து பார்த்து ரொம்ப சரியான பக்குவத்தில் வாயில் சுவைத்து அரைத்து அந்த நைவேத்தியத்தை ஒரு இலையில் வச்சுட்டு அதை எடுத்துக்கிறான். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாயில் ஜலத்தை நப்பிண்டு, ஏன்னா பாத்திரம் ஒன்றும் இல்லை, பூக்களெல்லாம் பறித்து தலையில் வச்சுட்டு, ஏன்னா அந்த முன்ன அங்கே அபிஷேகம் பண்ணவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தான். சரின்னு அவனுக்கும் ஆசையாக இருக்குது. அதனால் வந்து அந்த சுவாமி மேலே முன்ன அபிஷேகம் பண்ணியிருந்ததெல்லாம் காலால் தள்ளி விட்டுட்டு செருப்பால் தன் வாயில் கொண்டு வந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணி கையில் வச்சுருந்த இலையில் வச்சுருந்த பன்றி மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணி தலையில் வச்சுருந்த பூ எடுத்து அர்ச்சனை பண்ணுறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னென்னா, மார்க்காவர்த்தித்த பாதுகா, நிறைய வழி நடைஞ்சு தேஞ்சு போன அந்த கண்ணப்பனுடைய செருப்பு பசுபதேகே அங்கஸ்ய கூர்ச்சாயதே, பசுபதியின் உடம்பில் ஒரு கூர்ச்சம் போல் இருக்குது. அபிஷேகத்துக்கு முன்னாடி தலையில் கூர்ச்சம் போல் வெப்பா, அது மேலே அபிஷேகம் பண்ணுவான். கண்டூஷாம்பு, வாயில் கொண்டு வந்த ஜலமானது நிசேச்சனம், அதை துப்பாவும் சுவாமி மேலே, அந்த ஜலம் புரரிப்போகோ முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரனுக்கு திவ்யாபிஷேகாயத்தை, திவ்யமான அபிஷேகமாக ஆகிவிடுகிறது. கிஞ்சித்து பக்ஷித, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து அவனால் கொண்டு வரப்பட்ட மாம்சசேஷ கபலம், மாம்சத்தினுடைய மீதி அந்த கபலம் நவ்யோபஹாராயத்தை, புதுசாக நைவேத்தியம் பண்ணி ரொம்ப சாஸ்திரோக்தமாக கொண்டு வந்த ஹவிசு போல் ஆகிடுறது. பக்தி கிண்ண கரோத்தி, பக்தி என்னதான் பண்ணாது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். அப்படி அவன் அஞ்சு நாள் பண்ணுறான், சிவகோச்சரன்னு ஒரு அந்த காலத்தி அப்புறம் பூஜை பண்ணிட்டு இங்கே வந்து பூஜை பண்ணுற ஒரு தினம் காத்தால வந்து இதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கோபம் வெறுப்பு வருது. என்னடாது பவானி இப்படி நீ இதுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அலம்பி கோயிலை சுத்தம் பண்ணி புண்ணியாவாஜனம் பண்ணிட்டு அவர் அவரோட பூஜையை பண்ணிட்டு போகிறார். இப்படி அஞ்சு நாள் ஆனோடனே அவர் பவான்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறார். அவரும் உத்தம பக்தர், அதனால் அவர் இது நிறுத்த வேண்டாமா நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வேண்டினோன்னு நீ இன்னைக்கு ராத்திரி வந்து பார், அந்த கண்ணப்பனுடைய பக்தியை பார் அப்படின்னு சொல்கிறார். ராத்திரி வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டுருக்கார். தினம் போல் அந்த கண்ணப்பன் வந்து அவனோட பூஜையை பண்ணுறான். பகவானுக்கு அது கங்காஜலம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது, உத்தமமான நைவேத்தியமாக இருக்குது. அப்போது அவர் இந்த கண்ணப்பனுடைய பக்தியை காமிக்கிறதுக்காக அவருடைய வலது கண்லேருந்து ரத்தம் கொட்டுறது. இவன் தவிச்சு போய்ட்றான், சுவாமி என்னது அப்படின்னு சொல்லி பச்சளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணுறான், அது ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது. உடனே அவனுக்கு தோன்றது, எனக்கு கண் இருக்கே அப்படின்னு தன்னுடைய அம்பு முனையினால் வலது கண்ணை பிடுங்கி அந்த சுவாமியோட கண்ணில் வைக்கிறான். ரத்தம் நின்றுடுறது. ஆஹாஹா நான் அந்த கூத்தாடுறான், ஆஹா இந்த பகவானுடைய கஷ்டத்தை போக்கிட்டேனே. அப்படி இந்த உடம்பு தான் நினைக்காம பகவானுடைய உடம்பும் தன்னுடைய உடம்பும் ஒன்றுன்னு நினைக்கிறானே, இதுக்கு மேலே பக்தி உண்டா? அதுதான் உத்தம பக்தி. அதனால்தான் அவனுக்கு தான்கிறது இந்த உடம்புங்கிற எண்ணமே போயிடுது. இதுக்கு மேலே பக்தியில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. பகவான் மேலும் அவனை சோதிக்கிறதுக்காக ஜடது கண்லேருந்து ரத்தம் வருது. அவன் சொல்கிறான், எனக்கு இப்போ வழி தெரியுமே, நான் தான் வழி கண்டுபிடிச்சேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இடது கண்ணை எடுக்க போகிறான். அப்போ அவனுக்கு தோன்று, இடது கண்ணை எடுத்துட்டா எங்கே போய் வைப்பேன், நான் ரெண்டு கண்ணும் தெரியாமல் குருடாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இடது காலை கால் செப்பலால் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பகவானுடைய கண் எங்கே இருக்குதுன்னு அடையாளத்துக்காக செப்பலை தூக்கி பகவானோட கண் மேலே வச்சுட்டு இடது கண்ணை பிடுங்க போகிறான். அப்போ பகவான் காட்சி கொடுத்து தன்னோடு சேர்த்துக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணப்பனுடைய பக்தி நம்ம எல்லாரும் விரும்பணும். யாராவது அவளுக்கு தெரிஞ்ச விதத்தில் பக்தி பண்ணான்னா இது மூட பக்தி அப்படின்னாலாம் நினைக்கூடாது. எந்த புத்தில் எந்த பாம்போ யாருடைய பக்தி பற்றி யார் சொல்ல முடியும்? அதனால் நம்ம அம்பளாக நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச பக்தியை பண்ணிட்டு போகணும். இன்னொரு திருவாச்சக பாடல் இருக்குது, பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்று சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மீக்குளிர்ந்தங்கு அருட்பெற்று நின்றவா தோணோக்கமாடாமோ அப்படின்னு பகவானிடத்தில் உத்தம பக்தியின் மூலமாக அருள் பெற்ற அந்த கண்ணப்பனுடைய பெருமையை பேசி தோணோக்கம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நாம் இந்த கண்ணப்பனுடைய பக்தியை மெச்சணும். அந்த மாதிரி பக்தி நமக்கு வரணும் வேண்டிக்கணும். ராமாயணத்தை கூட ஒரு மாம்சத்தத்துங்கிற கழுகு ஜட்டாயு பகவானோட கையால் சம்ஸ்காரம் பெற்று வைகுண்டத்தை அடைஞ்சது. ஒரு வேடுவஸ்திரி சபரி அவள் பகவானிடத்தில் வச்ச அன்பினால் உத்தம கதியை அடைஞ்சாள். அந்த மாதிரி பிறப்போ படிப்போ ஆச்சாரமோ எதுவுமே பக்திக்கு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிகிறது. இந்த கடைசி எட்டு ஸ்லோகங்களையும் பசுபதி பசுபதினு சொல்லார். இந்த பசுக்களாக இருக்க நமக்கு பத்தி அந்த பகவான் தான். அவர் தான் நமக்கு உலகத்து மேலே இருக்கிற பாசத்தை விளக்கி அவரிடத்துல தெய்வ பாசம் அதுவும் கண்ணப்பன் போன்ற ஒரு பாசம் ஏற்படுறதுக்கு அனுகிரகம் பண்ணும். நமக்கு தெரிஞ்ச பக்தி வளர்க்கறதுக்கு போன ஸ்லோகத்தில் சொன்னாரே அந்த மாதிரி பக்தியினுடைய அடையாளங்களாக விபூதிட்டுக்கிறது, ருத்ராட்சம் போட்டுக்கிறது, பகவானுடைய நாமத்தை சொல்கிறது, பகவானுடைய கதைகளை கேட்குறது பேசுகிறது இதெல்லாம் பண்ணுவோம். கூடையே உத்தம பக்தியை கொடுப்பா, உன்னிடத்தில் எனக்கு நிஜமான பக்தியை கொடு அப்படின்னு கூட கூட வேண்டிப்போம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேசனம் புரரிப்போ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கின்ன கரோதி அஹோ வனச்சரா பக்தாவதம் சாயதே. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.